لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله يتعلمون ما يضرهم وما ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده، لو أنفق أحدكم مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفة. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلوم بغل شيم يهو اللون أهي الله سبحانه وتعالى ورونك ورتاحتم فلا تنم كرنهم سلام انم إليكمم சாந்தி நபி சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளிவாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று கொழுமை இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசூயம் செய்து கொள்கிறேன். அன்புறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக சரித்திரத்தில் முஸ்லிம்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் பெரியதொரு வெற்றியை அடைந்தார்கள். அல்லாஹு தஆலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அனுப்பிய இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் உயர்வு மேலோங்குதல் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் பூர்த்தியானது. அல்லாஹு தஆலா இந்த நோக்கத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஹுவல்லதீ அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுதீரஹு அலத் தீன் குல்லிஹ் வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். உண்மையான மார்க்கத்தை கொண்டும் நேரான வழியை கொண்டும் தன்னுடைய தூதரை தூதராக்கி அனுப்பினான். இந்த தீன், இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்குவதற்காக. லியுபஹிரஹு அலத்தீன் குல்லி, இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். அலௌகரி அல் முஷ்ரிகூன், இணை வைப்பவர்களுக்கு அது வெறுப்பாக இருந்த போதிலும் சரி என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குரிய ஒரு சமுதாயத்தை தான் தயாரித்தார்களே ஒழிய இந்த நிலையை உலகில் காணவில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் முயற்சி செய்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் இந்த சஹாபாக்களை உருவாக்கி ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஒன்று சேர்த்தார்கள். இந்த ஜசீரத்துல் அரபுக்கு வெளியால், இந்த அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியால் நபித்துவம் கிடைத்தது முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்தது கிடையாது. அங்கே ஜஸீரத்துல் அரபுக்கு வெளியால் எந்த முயற்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஹாபாக்களை அனுப்பி செய்யப்பட்டது கிடையாது. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அந்த சமுதாயம் இந்த மார்க்கத்தை எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்யும் சமுதாயமாக இருந்தது. தூதுத்துவத்துடைய நோக்கமே இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க வேண்டும். என்றாலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரியும் பொழுது பாரசி என்னும் அந்த சாம்ராஜ்யம், பாரசீகம் என்னும் அந்த சாம்ராஜ்யம், அது நெருப்பு வணங்கிகளுக்கு சொந்தமானதாக அப்படியே இருந்தது. அந்த நெருப்பு வணக்கத்துக்கு ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அங்கே இந்த இஸ்லாம் மேலோங்கி இருக்கவில்லை. அதே போன்று ரோமர்களிடம் அஹலுல் கிதாபாக இருந்தார்கள் அவர்கள். அவர்கள் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக பெருமொரு ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே இந்த மார்க்கம் மேலோங்கி இருக்கவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தும் பொழுது இந்த ரசூலுல்லாஹ் உலகிலே வந்த நோக்கம் அது எல்லா மார்க்கங்களை விடவும் இந்த மார்க்கம் மேலோங்குவதுதான். ஆனால் இதற்குரிய சமுதாயத்தை தயாரித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பெறுகிறார்கள். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் அது ஒரு 2 வருடம் 3 மாதமாக இருக்கிறது, அல்லது ஒரு 6 மாத காலம் ஆட்சி செய்தார்கள். இந்த 2.5 வருடங்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தான் எல்லா குபுர்களும் காலுக்கு கீழால் மிதிக்கப்படுகிறது. பார்சியுடைய சாம்ராஜ்யம் கைப்பற்றப்படுகிறது. அங்கே இருந்த மஜூசிய நெருப்பு வணங்குதல் அங்கே இழக்கப்படுகிறது. இதே போன்று அந்த ரோமுடைய சாம்ராஜ்யம் அது யூதர்களுக்குரியதாக இருந்தது. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் மூலமாகத்தான் இதனை வெற்றி அடைய செய்தான். சுருங்க சொல்வதானால் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துடைய இந்த தூதுத்துவத்துடைய நோக்கம் பூர்த்தி செய்யப்படுவது சஹாபாக்கள் மூலமாகத்தான். நல்ல முறையில் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நபித்தோழர்கள் என்பவர்கள் இவர்கள் நபுவத்திலே நபித்துவத்திலே இன்றியமையாதவர்கள் என்று நபித்தோழர்கள் சஹாபாக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திலிருந்து ரசூலுல்லாவை விட்டும் குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் பிரித்து பார்க்கப்படுவார்களோ அதுதான் வழிகேட்டுடைய ஆரம்பம், வழிகேட்டுடைய கடைசி. முழுதும் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிறான். ஆனால் இந்த இறங்கிய குர்ஆன் 2 இடங்களில் பாதுகாக்கப்படுகிறது. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில், இன்னும் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய உள்ளங்களில். வாய் இறங்கும் பொழுது எழுதப்பட்டது. என்றாலும் எழுதப்பட்ட எந்த ஒரு ஏடும் பாதுகாக்கப்படவில்லை, தொகுக்கப்படவில்லை. ஆனால் 2 இடங்களில் பாதுகாக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்கிறது. முதலாவது சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா, நபியே நாங்கள் உங்களுக்கு ஓத வைக்கின்ற இந்த குர்ஆனை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இரண்டாவது பல்ஹி ஆயாத்தும் பையனாத்தும் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம், இந்த குர்ஆன் இருக்கிறது, இது தெளிவான ஆயத்துக்கள் இந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் இருக்கிறதோ அது கபரிலே போய் அடங்குகிறது. நான் உங்களிடம் சொல்வதை நீங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். இதனை மாற்றமாக விளங்கிவிடாதீர்கள். குர்ஆன் கபிரிலே அடங்கிவிட்டது என்று சொல்லிவிடாதீர்கள். நான் 2 இடங்களில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை சொல்கிறேன். இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே இருந்த குர்ஆன் புத்தகத்திலே தொகுக்கப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபிரிலே அடங்குகிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் யமாமா என்ற போரில் பல குரானை மனனம் செய்த சஹாபாக்கள் கொலை செய்யப்படும் பொழுதுதான் அங்கே மஷூரா சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் உடனடியாக குரானை புத்தக வடிவிலே ஒன்று சேர்க்க வேண்டும். இது புகாரி ஷெரீஃபிலே ஜம்அல் குர்ஆன் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்துக்கு கீழால் உள்ளதை உங்களிடம் மொழிபெயர்க்கிறேன். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உடனடியாக குர்ஆனை நாங்கள் புத்தகத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத வேலையை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் இந்த வேலையை செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே இருந்த குர்ஆனை சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே பாதுகாத்தார்கள். முஃமின்களுடைய உள்ளங்களில் தான் இது பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் எவ்வாறு நபியை சலாம் செய்யாத வேலையை செய்ய போகிறீர்கள்? புத்தகத்திலே இதனை ஒன்று சேர்க்க போகிறீர்கள்? நல்லடியார்களே, இந்த தொடர், இந்த விவாதம், இது தொடர்ந்து செய்யப்பட்டு ஹத்தா ஷரஹ அல்லாஹு சத்ர அபி பக்ரின் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உள்ளத்தை அல்லாஹ் இந்த விடயத்திலே விரிவாக்கினான். இருவரும் ஒன்றுபட்டார்கள். அதுக்கு பின்னால் ஜெயிது பின் சாபித் ரழியல்லாஹு அவர்கள் வகையை எழுதிய எழுத்தாளர்களில் முதன்மை நிலையை வகிக்கக்கூடியவர். அவர் மூலமாக மக்களுடைய உள்ளங்களிலே இருந்த குர்ஆனை புத்தக வடிவிலே ஆக்கப்படுகிறது. நல்லடியார்களே, குர்ஆன் என்றால் அது சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இருந்து புத்தகத்துக்கு வந்தது. நாங்கள் சஹாபாக்களை பிரித்து விட்டால் இந்த தீனை விட்டோம். நபிகள் ஸலாம் அவர்கள் சரிபார்க்காத குர்ஆன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் தொகுக்கப்படாத குர்ஆன் என்ற பலவிதமான சந்தேகங்களை உருவாக்க இந்த ஒரு அடிப்படை மாத்திரம் போதுமாகிவிடும். அன்பே அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்களை பற்றி உண்டான தப்பெண்ணம் இது பயங்கரமானது. இதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் மூன்று இடங்களில் 100% எல்லா சஹாபாக்களையும் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிப்பு செய்கிறான். இந்த எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். எங்களை கொண்டு எங்களுக்கு முன்னால் நலவை கொண்டு முந்தி விட்டார்களே அந்த சஹாபாக்கள், அவர்கள் எல்லாம் நரகை விட்டும் தூர விலக்கப்படக்கூடியவர்கள். அந்த நரகத்துடைய கூச்சல் சத்தத்தை கூட ஓசையை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் விரும்பக்கூடிய சுகண்டியான சுவர்க்க வாழ்க்கையிலே நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். அவர்களுக்கு கியாமத்துடைய பயங்கரமான திடுக்கமும் இருக்காது என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சூரத் ஹரீமுடைய 8வது வசனத்தில் பின்வருமாறு சொல்கிறான், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். எப்படி நபி அவர்களை கேவலப்படுத்த மாட்டானோ, வல்லதீனா ஆமனூ மஅஹு, நபி அவர்களுடன் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த எந்த ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் சஹாபாக்களை பற்றி தப்பெண்ணம் உண்டாக்குவதற்கென்றே சதித்திட்டங்கள் நடைபெறுகின்றன. நாங்கள் சதித்திட்டம் என்று பேசினால் ஒருவேளை யோசிக்கலாம், சிந்திக்கலாம், இவர்கள் சதி 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 என்கிறார்கள். சதி என்பதை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? நான் உங்களிடம் சொல்கிறேன், நாங்கள் வாழ்கின்ற இந்த ஜமான், இந்த காலம், இது நாங்கள் சதியால் பின்னி பிணைக்கப்பட்ட காலம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த முன்னிலையில் உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த யூதர்களுடைய சதிக்குள்ளால் மாட்டிக்கொண்டவர்கள். இதனை நான் உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறாக தெட்ட தெளிவாக வேறு பிரித்து காட்டி ஒவ்வொன்றாக நாங்கள் எங்கெங்கே சிக்கியிருக்கிறோம் என்பதை என்னால் தெளிவாக காட்ட முடியும். அதனை குர்ஆனில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த எல்லா அறிவிப்புகளிலும் இருந்து தெளிவாக நாங்கள் எங்கே சிக்கினோம், எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை காட்ட முடியும். அதுக்கு நீங்கள் தந்த இந்த ஒரு சில நிமிடங்கள் இடம் கொடுக்காது. குறைந்ததொரு 4-5 மணி நேரங்கள் உட்கார்ந்திருப்பீர்களே ஆனால் இதனை நான் தெளிவுபடுத்துவேன். நாங்கள் சதி செய்யப்பட்டு வழி கெடுக்கப்பட்டவர்கள். சாபாக்களை விட்டும் இந்த உம்மத்தை பிரித்து விட்டால் வழிகேட்டுடைய அடிப்படை அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நான் குர்ஆனை பற்றி உங்களிடம் சொன்னேன். ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லுவோம். நபி அலைஹிஸ் ஸலாம் ஒரு விடயத்தை பேசுகிறார்கள், ஆனால் சஹாபாக்கள் யாரும் அதனை கேட்கவில்லை. இது ஹதீஸா? புத்திசாலிகளே, படித்தவர்களே, சற்று நான் சொல்வதை கேளுங்கள், சிந்தியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், எந்த ஒரு சஹாபியும் கேட்கவில்லை. இது ஹதீஸா வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை செய்கிறார்கள், சஹாபாக்கள் யாரும் அதனை பார்க்கவில்லை. இது ஹதீஸாகி விடுமா? எந்த செயலை ரசூலுல்லாவிடமிருந்து சஹாபாக்கள் காணவில்லையோ அது ஹதீஸ் அல்ல. எந்த சொல்லை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் கேட்கவில்லையோ அது ஹதீஸ் அல்ல. சுருங்க சொல்வதானால் ஹதீஸ் என்பது சஹாபாக்கள் நபி அவர்களிடமிருந்து பார்த்தவையும் கேட்டவையும். இதே போன்றுதான் குர்ஆனுடைய விளக்கம். குர்ஆனை சாதாரணமாக எங்களால் விளங்க முடியும் என்று யாரும் கற்பனை செய்ய வேண்டாம். இது மாபெரும் வழிகேடு. இந்த வழிகேட்டுக்கு தீர்ச்சை கிடையாது. குர்ஆனை நேரடியாக ஒரு சாதாரண மனிதன் விளங்குவேன் என்று உட்கார்ந்தால் என்னுடைய ஆராய்ச்சியில் மாத்திரம் 70 இடங்களில் அவன் முர்த்ததாகி விடுவான். அவன் குஃபுருடைய இடத்துக்கு போய்விடுவான். குர்ஆன் என்பது விளங்க வைக்கப்பட வேண்டியது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதனை தெளிவாக சொல்லிவிட்டான். நபி உங்களுக்கு நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம், மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத், அதிலே விளங்க முடியுமான ஆயத்துக்களும் இருக்கின்றன. வஹுகரு முத்தஷாபுஹாத், இன்னும் சில ஆயத்துக்கள் இருக்கின்றன, அவற்றை யாராலும் விளங்க முடியாது. அதனை பற்றி தொடர்ந்து சொல்லிவிட்டு சொல்கிறான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இது அறியவே முடியாத ஒரு பகுதி இருக்கிறது, அது அல்லாத ஒரு பகுதி இருக்கிறது. அதனை விளங்க வைக்காமல் விளங்க முடியாது. ஒன்று இருக்கிறது விளங்கவே முடியாது, இன்னொன்று இருக்கிறது விளங்க வைக்காமல் விளங்க முடியாது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வான்ஸல்னா இலைக ஸிக்ர லிதுபய்யன லின்நாஸ், நபியே நாங்கள் உங்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தோம், நீங்கள் மக்களுக்கு அதனை விளங்க வைக்க வேண்டும். சாதாரணமாக மக்கள் விளங்க முடியுமானதாக இருந்தால் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்க தேவைப்பட மாட்டாது. இது விளங்க வைக்கப்பட்டது சஹாபாக்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை யாருக்கு விளங்க வைத்தார்கள்? ஏதாவது சேட்டலைட் டாக்குமெண்ட் விட்டு சென்றார்களா? ஏதாவது இந்த சஹாபாக்களை தாண்டி உம்மத்துக்கு போய் சேருவதற்கு எதையாவது விட்டார்களா? மீடியா மூலமாக இஸ்லாத்தை பரப்புவது, எத்தி வைப்பது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. அதானுக்காக வேண்டி மஷூரா நடக்கிறது. தொழுகை கடமையாக்கப்பட்டதன் பின்னால் தொழுகைக்காக மக்களை நாங்கள் எவ்வாறு அழைக்க வேண்டும், எவ்வாறு அழைப்பது என்ற ஆலோசனை இடம் பெறுகிறது. சஹாபாக்கள் அந்த ஜமானில், அந்த காலத்தில் இருந்து அவ்வளவு மீடியாவையும் செல்லுமிடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகள் எதையும் கபூல் செய்யவில்லை. நீங்கள் இதனை புகாரியில், சிஹாஹு சித்தாவில், முஸ்லிமில், அபுதாவூதில், நசாயில், இப்னு மாஜாவில், தார்மியில், அஹ்மதில், முவத்தா மாலிக்கில் உள்ள எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இவை பதிவாகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த காலத்திலிருந்து அவ்வளவு மீடியாக்களும் முன்வைக்கப்பட்டது. இதனை செய்யலாம், இதனை செய்யலாம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றிலும் உள்ளம் திருப்தி காணாத நிலையில் மஷூரா நிறைவுக்கு வருகிறது, அந்த இடத்தில் அப்படியே நிறுத்தி கொண்டார்கள். சஹாபாக்கள் கலைந்து செல்கிறார்கள். தூக்கத்தில் கண்ட கனவுதான் இந்த அதான். அப்துல்லா இப்னு ஜைத் இப்னு அப்து ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதற்கு முன் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் இந்த கனவை கண்டார்கள். அன்புரையில் உள்ள அவங்களடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை விளங்க வைத்தது சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் இதனை விளங்கி அந்த விளக்கத்தை தன்னகத்தே வைத்திருக்கும் நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிய சஹாபாக்களிடம் மாத்திரம் குர்ஆனுடைய விளக்கம் தரப்பட்டது. அதுக்கு பின்னால் அவர்களுடைய மாணவர்கள் அந்த விளக்கத்தை எடுத்தார்கள். இன்று யாராவது நாங்கள் நேரடியாக குர்ஆனை விளங்குவோம், எங்களுக்கு முன்னோர்கள் தேவைப்பட மாட்டார்கள். சஹாபாக்களோ தாபியீன்களோ முஃபஸ்ஸிரீன்களோ தஃப்ஸீருடைய உலமாக்களோ யாரும் தேவைப்பட மாட்டார்கள் என்று நின்றால் அவருடைய நிலை என்ன? நீங்களே முடிவுக்கு வாருங்கள். நான் உங்களிடம் பத்வா கொடுக்க வரவில்லை, சில யதார்த்தங்களை தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன். உங்களிடத்தில் யதார்த்தங்களுடைய அடிப்படையை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். உங்களுடைய முடிவை முடிவாக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை சஹாபாக்களுக்கு விளங்க வைத்தார்கள். சஹாபாக்கள் விளங்கிய விதம் அல்லாத வேறொரு விதத்தில் இந்த தீனை யாராவது விளங்குவாரே ஆனால் குர்ஆன் சொல்கிறது அவர்கள் நரகத்தின் பாதையில் செல்கிறார்கள். உலகிலே கொண்டு வரப்பட்ட அவ்வளவு வழிகேடுகளும், அது ஷியாக்களாக இருக்கலாம், மாத்தசிலாக்களாக இருக்கலாம், ஹவாரிஜிகளாக இருக்கலாம், கதரியாக்களாக இருக்கலாம், ஜஹமியாக்களாக இருக்கலாம், அவைகள் எல்லாம் அந்த நாளையிலே உள்ளவை. இந்த நாளையில் இஸ்லாமிய புரட்சி என்ற பெயரில், மக்களுக்கு தெளிவு கொடுத்தல் என்ற பெயரில், குர்ஆன் சுன்னா என்ற பெயரில், குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் இந்த மார்க்கத்துக்குள்ளால் இவையெல்லாம் நுழைந்து பழமையை சஹாபாக்களுடைய வழியை அந்த மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை எந்த மார்க்கத்தை மார்க்கமாக எடுத்தார்களோ அந்த வழிமுறையை அப்படியே வைத்துவிட்டு புதியதொன்றை அறிமுகம் செய்யும் சமுதாயங்கள் சிந்திக்கட்டும். இன்று யாராவது முன்னோர்கள் மார்க்கத்தை விளங்கவில்லை, இதோ விளங்க வைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்ன? இந்த குர்ஆனுடைய பார்வையிலே பார்ப்போம், ஹதீஸுடைய பார்வையிலே பார்ப்போம். காலங்கள் ஐந்து வகையான காலங்கள். இந்த காலம் குழப்ப காலம், சோதனைக்குரிய காலம். ஹதீஸிலே ஐந்து வகையான காலங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது அய்யாமுன் நுபுவா, நபித்துவத்துடைய காலம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிவுக்கு வருகிறது. இரண்டாவது அல் கிலாபத்து பாதி சலாசூன சனா, எனக்கு பின்னால் 30 வருஷம் கிலாபத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது அய்யாமுல் முலூக், அரசர்களுடைய காலம். இது உமையாக்கள் அப்பாசியர்கள் என்று இது கடைசியாக நிறைவுக்கு வருவது 1924 அந்த உஸ்மானிய பேரரசு கலைக்கப்படுகின்ற நேரம். இது ஆட்டம் கண்ட காலம். 1880 பின்னால் அதுக்கு சதி செய்யப்பட்டு உலகிலே வலை வீசப்பட்ட காலம் 1800 பின்னால். அன்றே நல்லாஹு நல்லடியார்களே, இந்த உஸ்மானிய பேரரசு என்று கவிழ்க்கப்பட்டதோ இஸ்லாமிய பூமிகள் ஒரே ஆட்சிக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்டது. சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கட்டார், துபாய், பஹ்ரைன், இராக், ஈரான், பலஸ்தீன், ஜோர்டான், குவைத், எந்த நாடாக இருக்கலாம், 40 நாடுகள் ஒரே ஒரு ஆட்சிக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்டது. சுல்தான் அப்துல் ஹமீத் சானி என்பவர் கடைசி ஆட்சியாளர். 1924 இவரை ஜெயிலிலே போட்டு அடைத்து விட்டு முஸ்தபா கமால் என்ற அந்த யூதர்களுடைய அடி ஒருடி அந்த நாட்டிலே புரட்சியுடைய அலான் புராரணத்தை செய்துவிட்டு அங்கே கலைக்கப்பட்டதுதான் உஸ்மானிய பேரரசு. அன்றைய நாள் இந்த உலகில் நடந்த மோசடி, கொலை, அட்டகாசம், அட்டூழியம்,
உலக சரித்திரத்தில் என்றும் நடந்தது கிடையாது. பிரவுனுடைய காலத்தில் நடக்கவில்லை, சத்தாரியருடைய காலத்தில் நடக்கவில்லை, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில் நடக்கவில்லை. இந்த உண்மை யதார்த்தங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டன, அடித்தட்டிலே போட்டு மறைக்கப்பட்டு விட்டது. அன்பரேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பின்னால் உள்ள காலம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யாமுல் ஃபித்ன் என்பதா, குழப்ப காலம் என்பதா. இந்த காலத்தை பற்றி உண்டான அறிவு இருக்கிறது. இது தீனில் நான்கில் ஒரு பகுதி, மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக உங்களிடம் கேட்டுக் கொள்கிறேன், யார் பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டாம், சொல்கின்ற செய்திகளை நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள், ஹதீஸை உண்மையாக விளங்குங்கள், குர்ஆனை உண்மையாக விளங்குங்கள், யதார்த்தம் என்ன என்பதை தேடுங்கள். இவைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் சரித்திரம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் யதார்த்தங்கள் இருக்கின்றன. சரித்திரங்களை யதார்த்தங்களை அறியாத அறிவு அது பரிபூர்ணப்பட மாட்டாது. அதனால் வருகின்ற முடிவு ஒரு நாளும் சரியானதாக இருக்காது. நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் இது அய்யாமுல் ஃபித்ன், இது குழப்ப காலம். இதுக்கு பின்னால் திரும்பவும் அய்யாமுல் ஹிலாஃபா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா தகூனு ஹிலாஃபத வரஹ்மா, இந்த ஃபித்னாவுக்கு பின்னால் ஹிலாஃபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தாக அமையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்கின்ற இந்த ஐந்து காலங்களும் ஒரே ஹதீஸில் இடம்பெறுவதில்லை. ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இந்த ஐந்து காலங்களும் ஹதீஸிலே குறித்து அக்குவேர் ஆணி வேறாக பிரித்து சொல்லப்படுகின்றன. இந்த ஐயாமுல் ஃபித்னை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. நீங்கள் புகாரியை, திருமிதியை, சுஹாஹு சித்தாவை பிரட்டி பார்த்தால் அவைகளிலே அபுவாபுல் ஃபித்ன் என்பதாக தனி ஒரு பாடம் இருக்கும். அபுவாபுல் ஃபித்ன் என்றால் குழப்பம் சம்பந்தமான பாடங்கள். இந்த காலத்திலே நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், குழப்பங்கள் என்றால் என்ன, இது சம்பந்தமாக பேசும் எல்லா ஹதீஸ்களும். லயா சியன்னு ஜமான், இந்த மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இவ்வாறு நடக்கும், இவ்வாறு நடக்கும், இவ்வாறு நடக்கும் என்று பேசப்படும். தாங்கள் வாழ்கின்ற காலம் இது அய்யாமுல் ஃபித்ன், குழப்ப காலம். தெளிவு இந்த காலத்தில் கிடையாது, இதற்கு முன்னோர்களிடமிருந்து தெளிவு தேவை. நபிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாகிறது, யகுனு ஃபி ஆகிரி ஜமான், கடைசி காலத்திலே உருவெடுப்பார்கள், தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், மகா பொய் பேசுகின்ற தஜ்ஜால்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யசூனக்கும் மினல் ஹதீஸி பிமாலம் தஸ்மஹு அன்தும் ஆபாவுக்கும், மார்க்கம் என்பதாக புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவார்கள், நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ அவற்றை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். எதையெல்லாம் மூதாதையர்களிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டோமோ அதுதான் தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது. எவைகளை நாங்கள் கேள்விப்படும் இல்லையோ அவை தீனுல் இஸ்லாம் கிடையாது, அவை பொய்யானது, தஜ்ஜாலியத்தானது. இது நான் உங்களிடம் ஒரு ஹதீஸை சொல்கிறேன், இது போன்று நூற்று கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன. புகாரியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த காலத்தில் நடைபெறுகின்ற இந்த சூழ்ச்சிகள், அட்டகாசங்கள், திட்டமிடப்பட்டு முஸ்லிம்களுக்கு செய்யப்படுகின்ற சதிகள் அனைத்தும் இன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களா என்று சந்தேகிக்கப்படும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். யதார்த்தங்களை தேட வேண்டும். நான் அடிக்கடி முன்வைப்பதுதான், இன்று அறிவிலே ஆக சிறந்த அறிவு இந்த காலத்தையும் காலம் சம்பந்தமாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டவையையும் அறிவது. நேர்வழி என்பது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எங்களுக்கு நேரான வழியை நீ காட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். அது எந்த வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள், சாலிஹான அடியார்களுடைய வழியை கேட்கிறோம். இதனை தஃப்ஸீர் செய்வது குர்ஆனே குர்ஆனுக்கு தஃப்ஸீராக இருக்கிறது. அதுக்கு மாற்றமான யூதர்களுடைய வழியோ கிறிஸ்தவர்களுடைய வழியோ அல்ல. இந்த இஸ்லாம் இதனுடைய அடிப்படை ஜமாத்தினர்களை அடிப்படையாக கொண்டது. இதனைத்தான் குர்ஆன் சொல்கிறது, அன்னமல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள், சாலிஹான அடியார்கள் என்றால் நபிமார்கள் சஹாபாக்கள் முன்னோர்கள் 300 நூற்றாண்டுகளுக்குள்ளால் வாழ்ந்த அந்த நல்லடியார்கள் இந்த காலத்துக்குள்ளால் எந்த மார்க்கம் எங்களுக்கு கையளிக்கப்பட்டதோ அதுதான் சுன்னாவாக இருக்கிறது. அதனை நாங்கள் தொடர்ந்து வந்தோம். இன்று வரை கியாமத்து வரை இதுதான் தொடர வேண்டும். எவையெல்லாம் புதிதாக உருவாகி நாங்கள் புதிதாக அறிமுகம் செய்கிறோம் என்று முன் வந்தார்களோ அவர்கள் அனைவரும் ஒரு சதிக்குள்ளால் மாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அறிய மாட்டார்கள் இந்த சதியை. இவர்களுக்கு விலங்கு வைப்பதானால் விலங்கு வைக்க முடியும் என்றாலும் கபூல் செய்ய மாட்டார்கள். இன்று துனியா ஒரு சூனியமாக இருக்கிறது. சூனியம் என்றால் வெளிரங்கம் எதுவாக விளங்குகிறதோ அது அல்ல உள்ரங்கம். என்னுடைய யதார்த்தம் என்ன, உலகம் எந்த அடிப்படைக்கு கீழால் ஆட்சி செய்யப்படுகிறது என்பதை முதலாவது நாங்கள் விளங்க வேண்டும். ஷியாக்கள் என்பவர்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஸிராபத் மூலமா முழு உலகத்துடைய சக்தியை முஸ்லிம்கள் அடைந்தார்களோ அன்று யூதர்கள் பலமிழந்தார்கள். குர்ஆன் சொல்கிறது இந்த யூதர்களுடைய சதிகள் மூலமா அன்று இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்தனவோ இஸ்லாத்துக்கு எதிரான அவ்வளவு சதி முயற்சிகளும் தவிடுபொடி ஆக்கப்படுவதற்கு ஹஜ்ரத் உமருடைய காலத்து மூமின்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை தான் இபாதல் லனா என்று சொல்கிறான் குர்ஆனில். பாஸ்னா அலைக்கும், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இபாதல் லனா, எங்களுடைய சில நல்லடியார்களை உலி பாஸின் ஷதீத், அவர்கள் ரொம்ப சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஃபஜாஸு கிலால தியார், அவர்களுடைய சுவர்களை எல்லாம் இடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக மாறுகிறது. அன்று யூதர்கள் ஓரிடத்தில் ஒடுங்கி செய்த சதிதான் அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு மனிதனை முஸ்லிம்களுக்குள்ளால் ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சி காலத்திலே அனுப்பி முஸ்லிம்களை கூறு போட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய முக்கியமான ஆயுதம் முஸ்லிம்களை பிரிப்பது, கூறு போடுவது, சின்னாபின்னமாக்குவது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதனால்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நபியை நோக்கி சொல்கிறான், எந்த மஸ்ஜித் முஸ்லிம்களை மூமின்களை பிரிப்பதற்காக வேண்டி கட்டப்பட்டதோ அந்த மஸ்ஜிதிலே நீங்கள் நின்று தொழக்கூடாது மௌத் வரை, கியாமத் வரை. மஸ்ஜிதை தான் கட்டுகிறார்கள், ஆனால் மூமின்களை பிரிப்பதற்காக என்று கட்டுகிறார்களா? இடித்து தள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இதை போன்றுதான் மூமின்களை பிரிப்பதற்காக வேண்டிதான் அப்துல்லா இப்னு சபா என்பவர் வருகிறார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பலத்தை இழப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். வல தனாசு, நீங்கள் முரண்பட்டு பிரிந்து விட வேண்டாம், நீங்கள் பலமிழந்து போய்விடுவீர்கள், உங்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் பறந்துவிடும். ஏதும் பிரச்சனை வந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். எந்த வழிமுறையிலே இருந்து வந்தோமோ அதிலே இருப்பதற்கு தான் பொறுமை என்று சொல்லுவோம். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். எனவே இந்த ஷியாக்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த யூதர். இதனை ஷியாக்களுடைய கிதாபிலேயே அவர்களுடைய அடிப்படைகளை தெளிவாக்கும் கிதாபுகள் இருந்திருக்கின்றன. ஒன்று உசூலுல் காஃபி, அடுத்தது பிஹாருல் அன்வார். இந்த பிஹாருல் அன்வாருடைய 27வது பாகத்தில் பதிவாகக்கூடிய செய்திதான் வதக்கர பாபு அஹ்லில் இல்மி அன் அப்துல்லாஹி பின் சபா கான யஹூதியன் ஃஅஸ்லம வவால அலியன். அந்த அப்துல்லா இப்னு சபா என்பவர் ஒரு யூதர் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு யூதர் என்றாலும் அவர் இஸ்லாத்தை தழுவினார். நாங்கள் சொல்கிறோம் அவர் ஒரு யூதர், அவர் முனாஃபிக்காக நடித்தார். அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்தை அவர் தழுவினார். வவால அலியன், அலியை வலியாக எடுத்தார். ஃப அலியுடைய விரோதிகளாகிய சஹாபாக்களை தெளிவுபடுத்தினார். இவர்கள் இவர்கள் எல்லாம் விரோதிகள் என்று அலியுடைய விரோதிகளை விட்டு முமின்கள் விரோதிகளாகவே நடக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். நவுதுபில்லா, அலியுடையவர்களுடைய விரோதிகள் என்று இவர்கள் சுட்டிக்காட்டுவது முழுமையாக எல்லா சஹாபாக்களையும் தான். இவர்களிடத்தில் ஐந்தே ஐந்து பேரை தவிர சஹாபாக்களில் அனைவரும் காபிர்களாக இருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களை பற்றி வெறுமனே ஒரு சஹாபியை பற்றி வைக்கப்படுகின்ற தப்பெண்ணம், ஒரு மூமினை மூமினா வைக்காது, அவனை முனாது காக்கிவிடும். ஒரே ஒரு சஹாபியின் மீது தப்பெண்ணம் கொண்ட நிலையில் அல்லாஹுவை சந்திப்பவர் மூமினாக அல்லாஹுவை சந்திக்க மாட்டார். இதுதான் குர்ஆன் சுன்னாவாக இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸ்புஹு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமா. லவ் அம்பகா அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ரஹபா, உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹுவின் பாதையில் செலவழித்தாலும், மா பலக முத்தா அஹதிஹிம் வல நஸீபா, என்னுடைய தோழர் ஒருவர் செலவழித்த ஒரு பிடி அல்லது அரைப்பிடி தானியத்துக்கு அது சமமாகாது என்றார்கள் சல்லல்லாஹு. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகிறது. சஹாபாக்களை பற்றி உண்டான தப்பெண்ணம், விரோதம், குரோதம் மூமினை முனாபிக்காக்கும், முஸ்லிமை காபிராக்கும். புகாரியிலே ஹதீஸ் பதிவாகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா மூமின் வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக், என்னுடைய தோழர்களை ஒரு மூமின் அல்லாத யாரும் நேசிக்க மாட்டான், ஒரு முனாஃபிக் அல்லாத எவரும் கோபிக்க மாட்டான் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபியை பற்றி உண்டான தப்பெண்ணம் போலும் அவர்களுடைய வழிகேட்டுக்கு, ஏதோ சஹாபாக்கள் அனைவரையும் காபிர்கள் என்றார்கள். காபிர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அபூபக்கர் சித்தீக், உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹுவர்களுடைய பயங்கர விரோதிகள் இவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய விடயத்திலே பாவிக்கின்ற வார்த்தைகள் மிகவும் கடினமானதாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர்கள் விபச்சாரி என்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ஒரு பரிசுத்தமான பெண் என்பதை குர்ஆன் தெளிவாக பேச, இவர்கள் குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் அல்ல. குர்ஆனிலே இவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இவர்கள் சொல்கின்ற குர்ஆன் அது சுர்ரமர்ரா என்ற குகைக்குள்ளால் இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கை நபி அவர்களுக்கு பின்னால் கிலாபத் அல்ல, இமாமத், இமாம்கள் வருவார்கள். அந்த இமாம்கள் நபிமார்களை விட சிறந்தவர்கள், மறைவான அறிவுள்ளவர்கள். அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. குர்ஆன் ஹதீஸ் தேவைப்பட மாட்டாது. இமாம் எதனை சொல்கிறாரோ அதனை தான் மார்க்கமாக எடுப்பார்கள். இந்த 12 பேரையும் இவர்கள் சொல்லும் பொழுது, முதலாவது ஹஜ்ரத் அலி, ஹசன், ஹுசைன், ஜெயினுல் ஆபுதீன், இந்த ஜெயினுல் ஆபுதீன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் என்றாலும் ஈரானிய பேரரசுடைய கடைசி நெருப்பு வணங்கி சமுதாயத்தின் அரசர் யஸ்ஜிரத் என்பவரின் பேரப்பிள்ளை தான் இந்த இந்த இமாம் ஜெயினுல் ஆபுதீன். ஏனென்றால் யஸ்ஜிரதுடைய ஒரு மகள் ஷாஹஜ்னா என்ற பெயருடையவரை இஸ்லாத்தை தழுவியதன் பின்னால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்தார்கள். உம்மு சலமா என்று பெயர் வைக்கப்பட்டது. ஹுசைன் யஸ்ஜிரதுடைய மருமகள் என்பதாகத்தான் ஷியாக்கள் பார்க்கிறார்கள். இவர்கள் ஹுசைனில் இருந்துதான் இமாம்களை எடுக்கிறார்களே ஒழிய, இந்த ஹுசைன் ஷாஹஜ்னா இருவருக்கு இடையில தம்பதியினரிடத்தில் வந்த பிச்சலத்தை தான் இமாம்களாக எடுக்கிறார்களே ஒழிய, இவர்களுக்கு நபி அவர்களுடைய குடும்பத்திலோ அவர்களுடைய பரம்பரையிலோ எந்த அன்பும் பாசமும் கிடையாது. மறந்து விடாதீர்கள். அப்படி எடுப்பதானால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு 22 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு இந்த ஜெயினுல் ஆபிதீனை எடுக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள். நாங்கள் அன்பு வைப்பது கட்டாயமானவர்கள். இவர்களுக்கும் இந்த ஷியாக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவர்கள் பொய்யையும் படுதூரையும் கொண்டு அமைத்தது தான் இந்த இந்த இவர்களுடைய கிதாபுகள் பேசுகின்ற செய்தி. இமாம் ஜெயனுல் ஆபதீன் அவர்களுடைய மகன் முகமது அல் பாக்கர், அவர்களுடைய மகன் ஜாபர் சாதிக், மூசல் காவிம், அலி அல் ஹாதி, முகமது அல் ஜவாத், அலி அல் ரிசா, ஹசன் அல் அஸ்கரி, முகமது அல் மஹதி, 12 பேர்களும் இந்த 12வது இமாமிடத்தில் தான் அவர்களுடைய பரம்பரையிலே சரியான குரான் வந்து கிடைத்தது. இந்த குரானை எடுத்துக்கொண்டு இவர் ஹிஜ்ரி 329 ஆண்டு சுரமர்ரா என்ற ஈரானிலே உள்ள ஒரு குகையிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறாராம். அவர் கியாமத் நெருங்கும் பொழுது வெளியே வருவாராம் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாக அக்கீதாவாக இருக்கு. அதுவரைக்கும் அவர்களிடத்தில் குரான் கிடையாது, ஹதீஸ் கிடையாது. இந்த இமாம்கள் பேசிய வார்த்தைகளை தான் இவர்கள் அடிப்படையாக எடுப்பார்கள். இப்படி ஒரு அடிப்படை இல்லாத சமுதாயம் யூதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியும், அப்துல்லா இப்னு சபா சனாவில இருந்து வந்தவர், யமனில இருந்து. என்றாலும் இவரை விரட்டிய பொழுது இவர் ஓடி போய் தஞ்சம் பூந்த இடம் ஈரான். ஏனென்றால் ஈரானில் தான் உலகிலே ஆகக்கூட யூதர்கள் வாழ்கிறார்கள். இன்றும் இன்றும் முழு உலகிலும் யூதர்கள் ஒரு 2 கோடி பேர்கள் என்றால், அவர்களில் அந்த ஈரானிலே வாழ்கின்றவர்கள் 1 கோடியை நெருங்குவார்கள். அங்கே சதி செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சீயல். இதற்குரிய அடிப்படை நகராக இந்த ஐயாமுல் பித்தனில் குழப்ப காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஹுமைனி. ஹுமைனியை யாராவது இமாம் என்று சொல்லியிருந்தால் தௌபா செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஹுமைனியுடைய ஒரு வார்த்தையை நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். ஹுமைனி சொல்கிறார், தன்னுடைய அல் கௌலுல் மக்பூல் ஃபி வஹ்பத் பின்த் ரசூல் என்ற கிதாபில், ஹஜ்ரத் ஆயிஷா ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் விபச்சாரிகளாக இருந்தார்கள். நாவுது பில்லா, இந்த விபச்சாரிகளுடன் உடலுறவு கொண்டதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய மர்மஸ்தானம் கியாமத்தில் நரகத்திலே சுட்டரிக்கப்படும் என்று எழுதுகிறார். இது ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். இது போன்ற பயங்கரமான ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றன. இவர்களுடைய சரித்திரம் இது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது. இவர்களுடைய திட்டம் இலங்கை நாட்டில் பரவி இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. கிழக்கிலிருந்து மேற்கு வரை, தெற்கிலிருந்து வடக்கு வரை இவர்களுடைய வலைகள் வீசப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடம் இடமாக நான் குறித்து பேசி இருக்கிறேன். அவைகளை பற்றி உண்டான தகவல்கள் உங்களிடம் இருக்கும். நாடு முழுமையாக எல்லா பகுதிகளையும் ஆக்கிரமிக்கும் ஒரு திட்டத்துக்கு கீழால் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது அதிலே விளங்க வருகிறது. என்றாலும் மோமின்கள் அறிவுறுத்தப்பட்டால், உணர்வூட்டப்பட்டால் இதிலே இருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். என்றாலும் அறிவு கல்வி என்ற அடிப்படைக்கு கீழால் தான் இவர்கள் பெருவாரியாக நுழைகிறார்கள். ஆனால் இவர்களிடத்திலே தக்கையா இருக்கிறது. தக்கையா என்பது இவர்களுடைய மார்க்கத்தில் 99. இவர்கள் சொல்லுவார்கள், நாம் ஜாபர் சாதிக் அவர்கள் சொன்னார்களாம், இன்ன திசாத்தா அசாரித்தீன் தக்கையா ஃபலாதீன் அலிமல்ல தக்கையதலா, இந்த மார்க்கத்துடைய 90% பகுதியே தக்கியா செய்வதுதான். தக்கியா என்றால் உண்மையான கொள்கையை மனதிலே மறைத்து விட்டு ஒரு பொய்யை வெளியே சொல்வது, இதுதான் தக்கியா. இதுதான் மார்க்கத்தில் 90% பகுதி. யார் இதனை செய்யவில்லையோ அவர் மார்க்கத்திலிருந்து நீங்கி விட்டார். எனவே அவர்கள் எங்களை சந்தித்தால் சொல்வார்கள், நாங்கள் நபியுடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள், நாங்கள் சஹாபாக்களை நேசிப்பவர்கள் அல்ல. இவர்கள் யாராவது இப்படி சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றால் இவர்களை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவார்கள். இவர்களுடைய அடிப்படை கிதாபுகளில் இருந்து நாங்கள் நிரூபிப்போம். நம்புகிறார்களே. எனவே இந்த பயங்கரமான சதியிலிருந்து நாமும் பாதுகாப்பு பெற வேண்டும், உம்மத்தையும் பாதுகாக்க வேண்டும். இவர்களுடைய இந்த போர்வு, இவர்கள் பில்லியன் கணக்கில் இந்த நாட்டில் செலவழிக்கிறார்கள். அறிவு என்ற பெயரில் கல்வி என்ற பெயரில் இவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இவைகளிலே இருந்து பாதுகாப்பு பெற முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணிக்க தௌஃபிக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மில யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா. இந்த காலத்தை விளங்கி நடக்க தௌஃபிக் செய்வாயா. இந்த காலத்தில் வழிகாட்டப்பட்ட சமுதாயமாக ஆக்குவாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فاوصيكم واياي بتقوى الله
فإن سبحان الله والحمد لله ولا اله الا الله
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah, subhanallah.